ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய ஊழியத்தை நாம் மக்கள் செய்து கர்த்தருடைய வார்த்தையை தமக்கு பிரசங்கிப்பதற்காக இலங்கையிலே இருந்து பாஸ்டர் செல்வெட்டபை அவர்கள் நம்மத்தில் வந்திருக்காரு. ஏற்கனவே அவர் ஒரு தடவை நம்மத்தில் வந்து ஆண்டோட ஊழியத்தை செய்திருக்கிறார். இலங்கையிலே கொழும்பிலே சவுண்ட் ஆஃப் சல்வேஷன் சபையின் போதராக இருந்து அவர் ஊழியத்தை செய்து வர்றார். இலங்கையில் அவர் பலருக்கு அறிமுகமானார். அவர் இருக்கிற ஒரு பியூட்டி நான் கண்டுகொண்டது என்னவென்னா, அவர் மனதிற்கும் உள்ள ஒரு தேவ மனுஷன். இலங்கையில் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மேல மிகவும் மனதுருகி உதவி செய்கிறார். தன்னுடைய சொந்த சபையிலே பல லட்சங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிளைம் பண்ணி அந்த உபரியால் இருக்கிற கேம்புகளுக்கு போய் அந்த மக்களை நேரே பார்த்து அவர்களுடைய அவதிகளை அவருடைய வேதனைகளை கண்ணாலும் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தாளார் முடிந்த உதவிகளை சபை அவர்கள் சேர்ந்து செய்து பல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக இருந்து வருகிறார். சோ இப்பொழுதும் அவருடைய நாம் பேசும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவலங்களை அவர் சொல்லுவார். அவருக்குள்ளே அந்த இருதத்தை அந்த பாரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்மத்தில் வந்து ஆண்டவர் ஒழித்து நமக்கு செய்யறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமே. இலங்கையிலே பல பகுதிகளிலே பல கிளை சபைகளை ஸ்தாபித்து குறிப்பாக இலங்கையின் வட பகுதியில் கூட யாழ்ப்பாணத்திலும் சபைகளை ஸ்தாபித்து இப்பொழுது அங்கும் சென்று ஆண்டோட ஊழியத்தை செய்து வர, யுத்த காலத்திலும் அந்த தேசத்திலே இருந்து ஜனங்களோடு இருந்து ஊழியங்களை செய்து கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்த ஒரு தேவ மனுஷன். ஆகவே இதனாலே உங்கள் சார்பிலே அவர் நான் அன்போடு கூட வரவேற்க விரும்புகிறேன். தயவு செய்து எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் நாம் வரவேற்கும். It is very nice to meet you. நீங்களை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ உங்களை போல தேவ ஊழியர்கள் எங்கள் மத்தியில் வரது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சோ அதையும் பேச மாட்டார். ஊழியர்களை பற்றி பெருசாக தண்ட ஊழியர்களை குறித்து பெருசாக கதைக்கவும் மாட்டார். இது கேட்டாலும் மாத்திரம் சொல்லார். அவருடைய மறைவையும் சவரையும் சிஸ்டர் பிளீஸ் சார் சிஸ்டர் பிளீஸ் கம் குடும்பமாக அவர்கள் நம்முடைய தேசத்தில் இலங்கையில் அவருடைய பிரதான கொழும்பிலே அவருடைய பிரதான சபை இருந்தாலும் இலங்கையின் பல பாகங்களிலே குறிப்பாக சிங்கள மக்கத்தில் மக்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருவார். அவருடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு தீவிரம், அப்படிப்பட்ட அனுபவமிக்க தேவ அருகிலே தேர்ந்த மனுஷர்கள் நம் மத்தியில் வந்து நமக்கு கூடிய சிறது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அவருடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் தேவனுடைய பாரம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் கேட்போம். தேவ நிச்சயமாய் உங்களோடு என்னோட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு நாமத்து மகிழ்ந்தாடு.
ஜீவன் உள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமேன் உற்சாகம் சொல்லுவோமா? அமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என்னை தெரியும் என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கை உயர்த்திக்காங்க. நான் கடந்த வருடம் ஜூலை மாதம் இங்கு வந்து ஊழியம் செய்தேன். நான் என்ன பிரசங்கம் பண்ணினேன் என்று சொல்ல முடியுமா யாராவது? கடந்த வருடம் ஜூலை மாதம் நான் இங்கு வந்தேன் நினைத்து வியும் என்று சொல்லும் பொழுது ஒரு சில கரங்கள் உயர்த்தப்பட்டது. நன்றி. நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் என்று தெரியுமா? அதுதான் தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே சேக்கியா ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நாங்கள் வேகவு காவியத்தை பேசுவோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிமுகத்தோடு கூட நான் கடந்து போக விரும்புகிறேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சபையானது வெச்சிப்பின் சத்த பூவன சுவிசேஷ சபை என்ற பெயரின் கீழ் கொழும்பை தலைமைத்துவமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மொத்தம் இலங்கை தேசத்தில் 24 கிளை சபைகள் இருக்கிறார்கள். எனக்கு கீழாக கர்த்தருக்கு கீழாக மொத்தம் 28 முழுநேர ஊழியக்காரர்கள் எங்களுடைய சபையிலிருந்து என்னோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு 3 சபை உண்டு. புத்தளம் பகுதியில் எங்களுக்கு 4 சபை உண்டு. மலைநாட்டு பகுதியில் மொத்தம் 7 சபைகள் உண்டு. ஏனைய சபைகள் கொழும்பையும் கொழும்பை சுற்றிய பிரதேசங்களிலும் இருக்கிறது. கர்த்தருடைய சுத்த கிருபையினால் விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை இலங்கை தேசத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு வெளிநாட்டு சபையோடோ ஸ்தாபனங்களோடோ தொடர்பு இல்லாமல் எங்களுடைய ஜனங்களின், எங்களுடைய மக்களின் விசுவாசத்தோடு கூட எங்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி எங்கள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமேன். உற்சாகமாக சொல்லுவோம், ஆமேன். ஆகையால் எனது அருமையானவர்களே, கடந்த வருடத்திலிருந்து இதுவரை, அதாவது இது செப்டம்பர் மாதம் வரை நான் செட்டிக்குளம் பகுதியிலும் அந்த முகாம்களிலும், இப்பொழுது முகாமிலிருந்து வெளியே போய் கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால், ஜெயந்திபுரம் இப்படியான பகுதிகளிலும் நாங்கள் ஒரு சில குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் கிட்டத்தட்ட நாங்கள் இதுவரை 1,800,000 ரூபாய்க்கு மேலாக எங்களுடைய இலங்கை தேசத்தில் உள்ள எங்களுடைய விசுவாசிகளுடைய பணத்தின் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலுமாக அந்த ஊழியங்களை வகுத்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நான் கர்த்தர் யாருக்குமே கடனாளியாக இருக்க போகிறது அல்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஆமேன். ஆகையால் கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரிக்கிறார், ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஆமேன். நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குவேன், நாங்கள் இலங்கை தேசத்தில் ஆராதிக்கிற அதே கர்த்தரை தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். ஆமேன். யூரோப் கண்ட்ரிக்கு வேற கர்த்தரும், ஏசியன் கண்ட்ரிக்கு வேற கர்த்தரும் அல்ல, அதே கர்த்தரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் இத்தனை மகிமையான காரியங்கள் செய்வாரானால் உங்கள் விசுவாசத்தையும் கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய வாழ்க்கை கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நேச தகப்பனே, இந்த மத்தியான பொழுதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். பேசப்போகிற வார்த்தையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். வார்த்தை நீவாக இருக்கிறேன். வார்த்தையின் ஊடாக எங்கள் மத்தியில் பேசும் அப்பா. நீ எந்த விதத்தில் வெளிப்பட எங்கள் மத்தியில் சித்தம் கொண்டீகோ அந்த விதத்தில் வெளிப்படும்படி செபிக்குவோம் ஐயா. உம்முடைய கிருபையினோடு கூட இருக்கட்டும். என்னுடைய சுயம் வெளிப்படக்கூடாதப்பா. பரிசுத்தாவியானவையே எனக்கு உத்தாசை புரியும்படி ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். நீ பெருக வேண்டும், நான் செலுக வேண்டும். கர்த்தாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இன்றைய தினத்தில் உங்களோடு கூட ரூத்துடைய புத்தகத்திலிருந்து சில காவியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்னவென்றால் இன்றைய நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது ரூத்துடைய நிலைமையும் எங்களுடைய நிலைமையும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் நான் ரூத்துடைய புத்தகத்திலிருந்து ஒரு சில காவியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினத்தில் நான் எடுக்கிற தலைப்பு 2:12 இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டையின் நிழலில் கீழ் வகுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 12 சொல்லுகிறது, உன் செய்யிக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த மதத்தவனாக சேர்ந்தவளாக இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் நிழலில் கீழ் நீ வந்து தஞ்சம் புகுவாயானால் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்துவதும் என் கர்த்தருடைய கடமை. ஆமேன், ஹல்லேலூயா. நீ நொறுக்கப்பட்டவளாக, நீ தள்ளப்பட்டவளாக, ஒடுக்கப்பட்டவளாக, காயம்பட்டவளாக நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் முழுமையாக உன்னை கர்த்தருடைய கரத்தில் நீ ஒப்புக் கொடுப்பாயானால் என் கர்த்தர் நிச்சயமாக உனக்கு அவர் அடைக்கலமும் கோட்டையும் கேடகமாக இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்று இந்த ரூத்துடைய சரித்திரத்திலிருந்து ஒரு சில காவியங்களை, முதலாவது அதிகாரத்தை கொஞ்சம் சுருக்கமாக சில காவியங்களை நான் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். கொஞ்சம் எடுத்தவர்கள் சீக்கிரமாக என்னோடு கூட ஒத்துழைப்பு கொடுங்கள். முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம்.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகியோர் மனுஷன் தன் மனைவியோடும் ரெண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது வசனம் தொடங்குகிறது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்கள் எப்படி என்றால், அவனவன் தன் தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்த நாட்கள் நியாயாதிபதி நியாயம் விசாரித்த நாட்கள். அந்த நாட்களிலே தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. தேசத்தில் பஞ்சம் உண்டாவதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று வேதம் அழகாக சொல்கிறது. ஒரு தேசத்தில் பஞ்சமோ யுத்தமோ கொள்ளை நோயோ ஏற்படுமானால் அந்த தேசத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் களம் நீட்டப்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் வேதத்திலிருந்து இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது அதை குறித்து முக்கியமாக உங்களோடு பேச விரும்பவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. முதலாவது வசனம் பஞ்சத்தில் ஆரம்பிக்கிறது. முதலாவது வசனம் பஞ்சத்தில் ஆரம்பிக்கிறது. கடைசி வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா, 22வது வசனம்.
இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். வாற்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது அதிகாரம் பஞ்சத்தில் தொடங்கி அறுவடையில் முடிவடைகிறது. பஞ்சத்தில் தொடங்கி அறுவடையில் முடிவடைகிறது. நான் இதிலிருந்து உங்களோடு கூட எதை பேச விரும்புகிறேன் என்றால், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய கிருபையோ நித்தம் நித்தம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், உச்சாமசம். ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில வேளையில் ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையின் நிமித்தமாக என் கர்த்தர் சில வேளையில் உன்னை புடமிடுவதற்காக, உன்னை பரீட்சிப்பதற்காக, உன்னை அவருடைய கோலினாலும் தடியினாலும் உன்னை நியாயம் தீர்ப்பதற்காக சில வேளையில் என் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த பஞ்சம் நிரந்தரமானதல்ல. அந்த பஞ்சம் நிரந்தரமானதல்ல. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது இருக்கிற இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் கர்த்தர் யோபு பக்தன் சொன்னது போல, அவர் என்னை சோதித்து அறிந்த பின் அவருடைய சமூகத்தில் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில், அதாவது பஞ்சத்தில் தொடங்குகிறது அறுவடையில் முடிவடைவது அந்த அதிகாரம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன சொல்லுகிறேன், என் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் சில இக்கட்டான நெருக்கமான பாதையின் ஊடாக இந்த நாட்களில் நீ கடந்து போய்க் கொண்டிருக்கலாம். அது நிபந்தகம் அல்ல. ஆமென் சொல்லுமே. அது நிபந்தகம் அல்ல. காரணம், என் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் உன்னுடைய நியாயம், உன்னுடைய நீதி புரட்டப்பட்டு மூடப்பட்டு உன் எதிரி ஜெயமெடுத்தது போல இருக்கலாம். சகோதரனே, உன்னுடைய நீதியும் உன்னுடைய நியாயமும் புகட்டப்பட்டு நீ உன்னுடைய எதிரி ஜெயமெடுத்தது போல இருக்கலாம். ஆனால் மூன்றாவது நாள் என்று ஒன்று உண்டு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்படும் நாள் ஒன்று உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ரோம சேவகர்களுக்கும் ரோம யுத்த வீரர்களுக்கும் அண்ணா காய்பாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு ஜெயம் கொடுத்தது போல இருந்தது, ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டது போல இருந்தது. ஆனால் மூன்றாவது நாள் இன்று உண்டு உயிர்த்தெழுந்த நாள். அந்த உயிர்த்தெழுந்த நாள் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஜெயம் கொடுத்தவர்கள் தோல்வியை தழுவினார்கள். அதே போல இந்த நாட்களில் உனக்கு எதுவாக எழுமுகின்ற ஆயுதத்தை வாய்க்காதபடி என் கர்த்தர் செய்வதற்கு அமைதியாக காத்திருக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலையை நீ பார்க்காதே, தற்போதைய சூழ்நிலையை பார்க்காதே. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனை நீ நோக்கிப்பார். அவருடைய களம் குறுகி போகவில்லை, அவருடைய களம் குறுகி போகவில்லை, அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் கர்த்தரால் ஆகாவுடைய கண்ணீரை கண்டு பாலை வனத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ண முடியுமானால், சகோதரியே, இந்த நாட்களில் உன்னுடைய கண்ணீரை கண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை என் கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். என் கர்த்தரால் செய்ய முடியும். ஒரு ஆகாவுடைய கண்ணீரை கண்டு பாலை வனத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ண முடியுமானால், பாலை வனத்தில் ஆகாவின் கண்ணீருக்கு என் கர்த்தர் பதில் கொடுக்க முடியுமானால், சகோதரியே, இந்த நேரத்தில் நீ வடிக்கின்ற உன்னுடைய கண்ணீருக்கு என் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். எல்லாம் உனக்கு எதுவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் உன்னை குறித்த சகலவற்றையும் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் கர்த்தரோ உள்ளத்தையும் உள்ள ஆந்தரியத்தின் அடித்தளத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறது அவன். ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you Lord. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்துவிக்க பஞ்சத்தையும் நெருக்கத்தையும் சூழ்நிலையையும் குறித்து கவலைப்படாதே. காரணம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஆமென். நாங்கள் பாடுவோம், எல்லாம் கூடுமே, அவரால் எல்லாம் கூடுமே. ஏன்? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு மாத்திரம்தான் என் கர்த்தரால் கூடும் என்று நினைக்கிறார்கள். என் கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாக நிச்சயமாக என் கர்த்தர் கிரியை செய்வார். நான் எதை சொல்ல வேண்டும்? முதலாவது வசனத்தையும் கடைசி வசனத்தையும் வைத்து உங்களோடு பேசுகிறேன். முதலாவது வசனம் பஞ்சம், கடைசி வசனம் அறுவடை. முதலாவது வசனம் நெருக்கமும் இக்கட்டும் வேதனையும், கடைசி வசனம் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிப்போம்.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் ரெண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனத்தில் அந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? யூதாவில் உள்ள பெத்லேம் ஊகானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் ரெண்டு பிள்ளைகளோடும் மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, யூதா என்று சொல்லும் பொழுது துதியின் கோத்திரம், பெத்லேயம் தேவனுடைய அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு என்றெல்லாம் ஒளிபெயர்க்கப்படுகிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் என் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்க காரியத்தை நல்லது என்று கண்டு அவரை துதித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதப்படியில் அமைதியாக அடங்கி காத்து என் கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டிய, எப்படி இருக்க வேண்டிய? துதித்துக் கொண்டு இருக்க வேண்டிய பெத்லே மூகான ஆகிய அவர் இப்பொழுது மோவாப் தேசத்திற்கு போகிறான். மோவாப் என்றாலே உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். மோவாபிய தேசம், மோவாபியர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு 10 தலைமுறைக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டு வந்தார். மோவாபியாவை குறித்து. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன சொல்கிறேன்? உனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் நெருக்கத்துக்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரத்திற்கும் இது எனக்கு நிரந்தரம் என்று, பெர்மனன்ட் என்று நினைத்து நீ கலங்கி விடாதே. உனக்கு பின்பாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, துதிக்க வேண்டிய அவன் உனக்கு அனுமதிக்கிற கர்த்தர் அனுமதிக்கின்ற வேதனைக்கும் கண்ணீருக்கும் துன்பத்திற்கும் கர்த்தவனை புடமிடுகிறார். கர்த்தவனை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய களம் எனக்கு அருகில் இருக்கிறது என்ன நம்பிக்கையோடு கூட துதி. கர்த்தருடைய வல்லமையை நீ காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சமூகத்தில் இருந்த அவன் இப்பொழுது பசிக்காக, பஞ்சத்திற்காக, நெருக்கத்திற்காக எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே எங்கு போகிறான் என்றால், மோவாபிய தேசத்திற்கு போகிறான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவது வசனத்தையும் கடைசி வசனத்தையும் காண்பித்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்க சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது நிரந்தரம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆறாவது வசனத்துக்கு போவோம்.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்து எழுந்து தன் இரண்டு.
இந்த ஆறாவது வசனத்திற்கு முதல் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஐந்தாவது வசனத்துக்கும் இடையில் ஒரு சில காரியங்களை நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போகிறேன். அவனுக்கு வெண்டு பிள்ளைகள், இவர்கள் எல்லோருமே மோவாபிய தேசத்திற்கு போனார்கள். மோவாபிய தேசத்தில் போய் அங்கு இவர்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததில் இப்பொழுது ரூத்துடைய கணவனும் ஒருபாலுடைய கணவனுமாகிய இந்த நகோமியுடைய வெண்டு பிள்ளைகளும் நகோமியுடைய கணவனும் மூவருமே வந்து போய்விட்டார்கள். இப்பொழுது மூன்று இளம் விதவைகள் நகோமியோடு கூட, நகோமி, ரூத், ஒருபால், இவர்கள் மூவருமே, இரண்டு இளம் விதவைகளும் ஒரு வயது சென்ற விதவைகளும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதப்படியில் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் நீ காத்திருந்தால் என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நகோமியுடைய கணவனும் அவனுடைய வெண்டு பிள்ளைகளும் நகோமியையும் சேர்ந்து சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய ஞானத்தினால், தன்னுடைய திட்டத்தினால் ஆசீர்வாதத்தை தேடி தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக போனார்கள். விளைவு கண்ணீர், விளைவு கண்ணீர். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு குடும்பத்தில் மூன்று விதவைகள், ஒரு குடும்பத்தில் மூன்று விதவைகள் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அத்தோடு கூட இந்த மோவாப் தேசத்திற்கு போன இந்த நகோமியும் அவனுடைய கணவனாகிய எலிமலேக்கும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த நாட்களில் யூதர்கள் மத்தியில் பெயர்கள் வைக்கும் பொழுது ஒரு காரண பெயர்கள் வைப்பார்கள். அதாவது அவர்கள் வைக்கின்ற பெயரிலிருந்து அவர்கள் இருக்கிற சூழ்நிலையை சாதாரணமாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த இரண்டு பேருக்கும் வைத்து இந்த பெயரை வைத்து சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பசியின் நிமித்தமாக, பஞ்சத்தின் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு மோவாபிய தேசத்திற்கு போயிருந்தாலும் அங்கு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியாது என்பதற்கு ரெண்டு காரணம் சொல்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த ரெண்டு பேருடைய பேரையும் கொஞ்சம் வாசிக்க பாப்போம்.
அந்த மனுஷனுடைய பேர் எலிமேலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய ரெண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நகோமி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அதாவது பிரசன்னம், பரவசம், கர்த்தருக்குள்ளாக பரவசம் என்றெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றெல்லாம் அர்த்தப்படுகிறது. இந்த இடத்தில் ரெண்டு பிள்ளைகளுடைய பெயரை பார்ப்போம். மக்லோன், கிலியோன். மக்லோன் என்று சொல்லுக்கு அர்த்தப்படுத்துகிறார்கள் வியாதியஸ்தன் என்று. மக்லோன் என்ற பெயருக்கு அர்த்தப்படுத்துகிறார்கள் வியாதியஸ்தன் என்று. கிளியோன் என்ற பெயருக்கு அர்த்தப்படுத்துகிறார்கள் சாப்பாட்டு பிரியன் என்று. ரெண்டு பிள்ளைகளுடைய பெயரும், ஒருவனுடைய பெயர் மக்லோன், ஒருவனுடைய பெயர், ஒருவன் வியாதியஸ்தன், ஒருவன் சாப்பாட்டு பிரியன், அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து இருப்பார்கள் என்று இந்த வசனத்தின் ஊடாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சில விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு அது அல்ல முக்கியம். நான் இப்பொழுது எதை உங்களோடு பேசுகிறேன், 6வது வசனத்தில் மூன்று பேரும் விதவையாக இருந்த நகோமி திரும்ப 6வது வசனம் வாசிங்க.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது இந்த நகோமி தன்னுடைய கணவனாகிய எலிமெலேக்குடைய கட்டளையின்படி இல்லாவிட்டால், ஏனென்றால் அந்த நாட்களில் யூதர்களுடைய வம்சத்தில் யூதர்களுடைய நாட்களில் மனைவிக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. மனைவி கணவனுக்கு ஒரு அடிமை போல் இருக்க வேண்டும். ஆனால் சில வேளையில் நகோமி எலிமெலேக்கு சொல்லியிருக்கலாம், நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்குவோம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்குவோம், தேவனுடைய வீட்டில் இருக்குவோம், இந்த பஞ்சம் நிரந்தரமானது அல்ல என்று. ஆனால் சில வேளையில் கட்டாயப்படுத்தி கணவன் போக வேண்டிய இடத்திற்கு நகோமி போய்தான் ஆக வேண்டும். இப்பொழுது என்ன ஏற்பட்டிருக்கிறது? கர்த்தர் திரும்ப பெத்லகேமை ஆசீர்வதிக்கிறார் என்று கேள்விப்பட்டு நகோமி திரும்ப தன்னுடைய பெத்லகேம் வீட்டுக்கு போவதற்கு தீர்மானித்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் உன் சூழ்நிலையின் நிமித்தமாக, உன் நெருக்கத்தின் நிமித்தமாக, இல்லாவிட்டால் கட்டாயத்தின் நிமித்தமாக, இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ தூரமாக போனது போயிருக்கலாம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் ஒரு நெருக்கம் உன்னுடைய பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கு ஒரு தொழில், இல்லாவிட்டால் ஒரு நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலையில் தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் மையத்தையும் விட்டு நீ தூரமாக போயிருக்கலாம். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவாரானால் நீ இருந்த இடத்தை விட்டு எழுந்து திரும்ப தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்கு வா. ஆமேன், ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் சில கட்டாயத்தின் நிமித்தமாக, சில நெருக்கமான சூழ்நிலையின் நிமித்தமாக நாங்கள் செய்வது தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது, நாங்கள் செய்வது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானது என்று தெரிந்து மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக உன் குடும்பத்தில் இருக்க வேண்டிய உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள், ஏன் உன் கணவன் உன் மனைவி, இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில வேளையில் நீ ஒரு தேவனுடைய சித்தத்தை விட்டு வழிவிலகி இருக்கலாம். நீ வழிவிலகி இருக்கலாம் உன் சொந்த நலனுக்காக, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உன் வியாபாரம் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காக, உன் தொழிலில் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சித்தத்தை விட்டு நீ பின்வாங்கி போயிருக்கலாம். இந்த மாலை வலையில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய உள்ளத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவாரானால், உன் உள்ளம் குத்தப்படுமானால் நீ திரும்ப தேவனுடைய சமூகத்திற்கு வா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஆமென்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் காலில் இருக்க தூசியை தட்டிவிட்டு நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு வா. என் கருத்தை விரும்புகிறார், உன்னை கொண்டு என் கருத்தை செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. என் கருத்தை உன்னை கொண்டு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் இன்னும் உன்மீது வைத்திருக்க திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் மாற்றவில்லை, உனக்காக பொறுமையோடு இருக்கிறார். நீ எழுந்து வருவாயா? நீ இருக்கிற சூழ்நிலை, நீ இப்பொழுது இருக்கிற இடம் பாவம் நிறைந்த இடம், உன்னை சுற்றி இருப்பவர்கள் பாவம் செய்து உன்னை தூண்டிக்கொண்டு இருக்கிறார்கள், நீ அவற்றை உதவி தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி வருவாயானால் என் கருத்தை நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி இப்பொழுது என்ன செய்கிறாள்? தான் இருந்த இடம் பிழையான இடம் என்று தெரிந்து திரும்ப எழும்புகிறாள் பெத்லகேமை நோக்கி போவதற்கு. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக நகோமியை போல கணவனுடைய கட்டாயத்தின் பேரில், கணவனுடைய கட்டாயத்தின் பேரில் ஒரு பிழையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதரியே, இன்று கர்த்தர் உன்னோடு பேசுவாதானால் உன்னுடைய காலில் இருக்கிற தூசியை தட்டிவிட்டு கர்த்தரை நோக்கி நட, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருப்போமா? ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமென். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். சூழ்நிலையை பார்க்காதே, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட கர்த்தரை நோக்கிப்பார். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட கர்த்தரை நோக்கிப்பார். என் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். என் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, திரும்ப பெத்லகேமை நோக்கி போகிறாள். போவதற்கு முன்பதாக 8வது வசனத்தை 9வது வசனத்தை கொஞ்சம் 10வது வசனத்தை வாசிமா, 8-10.
நகோமி தன் இரண்டு மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தய செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தய செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள்.
11வது வசனம்.
அதற்கு நகோமி,
12வது வசனம்,
என் மகளே திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும்.
நான் இதில் உள்ள சிறிய ஒரு விளக்கத்தோடு கூட நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். நகோமி தான் திரும்ப எருசலேமுக்கு போவதற்கு, பெத்லகேமுக்கு போவதற்கு தீர்மானித்ததற்கு பின்பு தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளையும் மருமக்களையும் கூப்பிட்டு சொல்கிறாள், நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய இனத்தாகோடு கூட, உங்களுடைய ஜனத்தோடு கூட, உங்களுடைய தேவனோடு கூட நீங்கள் போங்கள். நான் இப்பொழுது வயது சென்றவள், என்னால் உங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கு நான் எந்த விதத்திலும் பலன் உள்ளவள் அல்ல. நான் இப்பொழுது ஒரு கைவிடப்பட்டவளாக இருக்கிறேன், நீங்கள் போங்கள் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் சொல்கிறாள். ஆனால் இந்த ரெண்டு பேருமே நகோமியிடம் சொல்கிறார்கள், கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் திரும்ப நகோமி சொல்லியது நிமித்தமாக 14வது வசனம்.
அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நகோமியின் மூலமாக இதற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நகோமியின் மூலமாக, நகோமி ஒரு அவல நிலைமையில் இருக்கிறாள், அவள் ஒரு பலனற்றவள். ஆகையால் இதற்கு பிறகு நீங்கள் என்னோடு கூட இருப்பதில் ஆசீர்வாதம் இல்லை என்று நகோமி தன்னுடைய ரெண்டு மருமக்கள் மாரையும் கூப்பிட்டு சொல்கிறாள். தங்களுடைய ரெண்டு மருமக்கள் மாரையும் கூப்பிட்டு சொல்கிறாள். அப்பொழுது ஒருவாள் அவள் சொல்கிறாள், முத்தமிட்டால் அழுதால் போய்விட்டாள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்ற ரூத்தோ சொல்கிறாள், எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரைட், நான் அதுக்கு முதல் கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணதுக்காக கேட்கிறேன். அதாவது ஒரு மாமி தன்னுடைய மருமகளை பார்த்து, நீ என்னை விட்டு போய்விடு என்று சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக போக ஆயத்தமா இருக்கீங்க? மாமி தன்னுடைய மருமகளை கூப்பிட்டு, நீ என்னை விட்டு போய்விடு என்று சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது இல்லையா? லேசில எங்கிட்ட மாமிய வச்சுக்கொண்டு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அதனால இப்படியான ஒரு சான்ஸ் கிடைச்சா உடனே நாங்க போவோம். உங்களுக்கு தெரியுமா, உண்மையான ஒரு சம்பவம் ஒண்ணு, உங்க யாழ்ப்பாணத்துல கொக்குவில் எங்கிற சபையில நாங்க போய் வந்தோம் ஒரு சனிக்கிழமை விசேஷித்த கூட்டத்துக்கு. அந்த விசேஷித்த கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சகோதரி சபையில முன்னுக்கு இருக்கிற சகோதரி வர இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும் பொழுது நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் நீங்க சனிக்கிழமை நேற்று மீட்டிங்க்கு வர இல்லன்னு. அப்ப அந்த சகோதரி சொன்னா, பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லுங்க. பாஸ்டர் வீட்டுல மாமி ரோட்ல ஆமிண்டா, வீட்டுல மாமி ரோட்ல ஆமி, வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்தா மாமியால தாங்க இல்ல, அப்படி வருவோன்னு ரோட்டுக்கு வந்தா ரோட்ல ஆமியால எங்களுக்கு தொல்ல தாங்க இல்ல. இந்த சூழ்நிலை எப்படி சிஸ்டர் நாங்க எப்படி பாஸ்டர் நாங்க சர்ச்சுக்கு வர்றது? உங்களுக்கு ஆமியும் இல்ல மாமியும் இல்ல, நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கு ஆராதனைக்கு வரீங்களா? உங்களுக்கு மாமியும் இல்ல ஆமியும் இல்ல, எங்கதான் மாமியையும் ஆமியையும் நீங்க உங்களை தேசத்துல விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரைட் ஆசுவாசம், உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் சொன்னது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது ஒரு பால் சத்தமிட்டு அழுதால் கட்டி பிடித்தால் முத்தமிட்டால் போய்விட்டால். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாலுக்கு தெரியும் நகோமியின் மூலமாக இதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் ஏற்பட போவதில்லை. காரணம் ஒருவாளுடைய ரூத்துடைய நகோமியுடைய நிலைமையோ, வயது சென்றவள், விதவை, இதற்கு பிறகு அவளால் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது என்று. ஆகையால் மாமியை கட்டிப்பிடித்தால் முத்தமிட்டால் போய்விட்டால். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீ சபைக்கு வராதே, உலகத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீ சபைக்கு வராதே. ஜீவனுள்ள தேவன், அவரால் மாத்திரமே என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, அவரால் மாத்திரமே எனக்கு விடுதலை உண்டு, அவரால் மாத்திரமே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எதிர்பார்த்து நீ வருவாயானால், என் கருத்தர் ரூத்தை ஆசீர்வதித்த அதே கருத்தர் இன்றும் இப்பொழுதும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமே. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு பாலை போல உலகத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீ சபைக்கு வந்தால் நீ போய்விடுவாய். நித்திய ஜீவனுள்ள கர்த்தரை எதிர்பார்த்து வா, கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாலுக்கு தெரியும் இதற்கு பிறகு மாமியின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் ஜீவனுள்ள தேவன். அவளால் உன்னுடைய கண்ணீரை துடைக்க முடியும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாத்வாக் மேசா காபேத்நேகோவை அக்கினை சூளையில் போடும் வரை காத்து வந்தேன் கர்த்தர், போட்டதற்கு பின்பு அவர் மூவரோடு சேர்ந்து இவரும் சேர்ந்து உலாவினார். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்க நீ என் கருத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளும் வண்ணமாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா அறிக்கை செய்தான். எப்பொழுது அறிக்கை செய்தான்? தானியேலை சிங்கக்கதியில் போட்டு அவன் உயிரோடு இருக்கும் பொழுது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ராஜா ஜீவனுள்ள தேவன் யாவென்று அறிந்து கொள்வதற்கு தானியேலை என் கருத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அதே போல இந்த வேளையில், இந்த சூழ்நிலையில், சில வேளையில் உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தார், உன் அயலவர்கள், நீ ஆராதிக்கிற தேவன் யாவென்று அறிந்து கொள்ளும் வண்ணமாக என் கருத்தர் உன்னை ஒரு காயாக பயன்படுத்தலாம். நீ பொறுமையோடு கூட காத்துவ, நீ பொறுமையோடு கூட காத்துவ, என் கருத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையானது உன்னுடைய பிள்ளையே, ஒருவாள் நகோமியிடம் ஆசீர்வாதம் இல்லை, நகோமியினால் இதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை உணர்ந்த நகோமி விட்டுவிட்டு ஒருபால் கட்டிப்பிடித்து அன்பை சொவிந்தால் அன்பை காட்டுவது போல் இருந்தால் போய்விட்டாள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்களும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வருவோமானால் ஆசீர்வாதம் தாமதிக்கும் பொழுது பாஸ்டர்களை விஸ்மணி போட்டு பாய் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்போம். காரணம், எங்களுடைய நோக்கம் ஆசீர்வாதம், எங்களுடைய நோக்கம் ஆசீர்வாதம். உன்னுடைய நெருக்கத்திற்கும் உன்னுடைய தேவைக்கும் என் கருத்து போதுமானவர். ஆமேன். நீ முழந்தால் படியிட முன் சகோதரனே உன் தேவை என்னவென்று என் கருத்து அறிந்து வைக்குவார். நீ முழந்தால் படியிட முன்னே என் கருத்து அறிந்து வைக்குவார். ஆனால் அவர் தாமதிக்குவார். நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாக உன்னை சோதித்து அறிந்து அதற்கு பின்பு என் கருத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, 16வது வசனத்தில் அவள் போய்விட்டாள். 16வது வசனம், இப்பொழுது ரூத் அதே நகோமியிடம் சொன்ன அதே வார்த்தை, ஒருவாளிடம் சொன்ன அதே வார்த்தையை தான் நகோமி ரூத்திடமும் சொல்லி இருக்கிறாள். ரூத் இப்பொழுது என்ன சொல்றான் பாப்போம்.
அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனம்.
16வது வசனம், 16வது வசனம், 16.
அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு
போனான்.
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய
தேவன்.
நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ரூத் என்ன சொல்கிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோடு பேச வேண்டாம். இதில் எனக்கு மிகவும் முக்கியமான பிடிச்சது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுவோமே. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நகோமி ஒருபாலுக்கும் ரூத்துக்கும் சொல்லியிருப்பால், நான் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்று. ஆனால் இப்பொழுது சூழ்நிலையின் நிமித்தமாக நகோமி சொல்லுகிறாள், நீ உன்னுடைய இனத்தாரோடு கூட போய், உன் ஜனத்தோடு கூட போய் உன்னுடைய தேவனை நீ ஆகாதி. அப்பொழுது அவள் சொல்கிறாள், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். காரணம், நகோமி ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன்.
ஆமென்.
அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல தேவையில்லை என்று எப்படி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னார்களோ அதே போல இந்த இடத்தில் சொல்கிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் என்னை உயர்த்தினாலும் நான் உம்மை விட்டு போவதில்லை, நான் உம்மை விட்டு போவதில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வாதத்துக்கு வந்திருந்தால் நீ கடவுளை விட்டு போய்விடுவாய். ஆசீர்வதித்தாலும் மதிக்காவிட்டாலும் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று நீ நம்பி வந்திருந்தால் நீ அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கும் 12வது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு. கொஞ்சம் பாப்போமா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம்,
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? முதலாவது உன் இனம், உன் சனம், உன் தேசம், உன் தகப்பனுடைய வீட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ வெளியே போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது உன் குடும்பத்தை விட்டு போ என்று சொல்வதல்ல, உனக்கு ஆதாகமாக உனக்கு ஒத்தாசையாக இருக்க உன்னுடைய சூழ்நிலைகளை விட்டு நீ எல்லாவற்றையும் இழந்து ஒரு பரதேசியை போல கர்த்தரை நோக்கிப்பார். என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பலத்தையோ உன்னுடைய ஜனத்தையோ உன்னுடைய இனத்தையோ உன்னுடைய தேசத்தையோ குறித்து பெருமை பாராட்டாமல் நான் இந்த தேசத்தில் ஒன்றுமில்லை நான் பரதேசி என்று நீ உன்னை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆமென்.
ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா.
உன் தேசம் உன் இனம். அதாவது சொந்த தேசம் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் பெருமை கூட. நாங்கள் சொந்த இனத்திலோ இனத்தோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் பலன் கூட. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது கர்த்தருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. நான் கற்றுக்கொண்ட கல்வி, என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பக்க பலன்கள் எல்லாமே ஒன்றுமில்லை. நான் வெறுமை என்று சொல்லி நீ கல்யம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நான் எந்த காரணம் கொண்டும் திரும்ப ஜீவனுள்ள தேவனை விட்டு போக மாட்டேன். அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆசீர்வதிக்காமல் போனாலும் நான் என்னுடைய இனத்தோடு கூட ஜனத்தோடு கூட தேவனோடு கூட சேரப் போவதில்லை. அதாவது அவர் என்ன சொல்கிறார், நான் விட்டு வந்ததை திரும்ப நான் பற்றிக் கொள்ளப் போவதில்லை. நான் விட்டு வந்ததை நான் திரும்ப பற்றிக் கொள்ள போவதில்லை. கர்த்தருக்குள் வரும் பொழுது எத்தனையோ காவியங்களை நாங்கள் விட்டுவிட்டு வந்தோம், எத்தனையோ காவியங்களை விட்டுவிட்டு வந்தோம், அவைகளை நான் பற்றிக் கொள்ளப் போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக விட்டுவிட்டு வந்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் கொஞ்சம் எங்கேயாவது மூளையில வைத்து வைக்கிறோமா? எங்கேயாவது கொஞ்சம் மூளையில் அவசரத்துக்கு தேவை ஏற்படும். அனனியால் சப்பாலை போல கொஞ்சம் எங்களுக்கு உயது கொஞ்சம் எங்களோடு இருக்கட்டும் என்று எங்கேயாவது மூளையில் வைத்து வைக்கிறோமா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் விட்டு விட்டு வந்தோம் என்று சொன்னால் ஆமென் சொல்லுவோமா? ஆமேன். உற்சாகம் சொல்லுவோமா? ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஒண்ணு கேட்கும் அவங்கள பார்த்து, சில நேரத்தில் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் சில காவியங்கள் ஏற்பட்டவுடன் எங்களுக்கு எதுவாக ஒரு பொய் குற்றச்சாட்டு வைத்துக் கொள்வோம். பொய் குற்றச்சாட்டை சுமத்தி உங்களுக்கு எதுவாக பேசும் பொழுது நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பீங்க. அது இப்ப என்ன சொல்லுவீங்க, எனக்கு இவக விட பேச தெரியும், ஆனால் நான் வேதாகமத்தை கையில் தூக்கிவிட்டேன், கையில் தூக்கிவிட்டேன். நான் வேதாகமத்தை கையில் தூக்காவிட்டால் இவர் வாயால் பேசினால் நான் கையால் பேசுவேன், நான் கையால் பேசுவேன். இல்லாவிட்டால் இவர் அழகா இப்பொழுது அந்நிய பாசை பேசிக் கொண்டிருக்கிறார், நான் வேதாகமத்தை தூக்காவிட்டால் இவரை விட நான் அழகாக அந்நிய பாசை பேசுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்கோ ஒரு மூளையில் படுத்திருக்கிறது பாவம், எங்கோ ஒரு மூளையில் பாவம் படுத்திருக்கிறது. இப்பொழுது ஜெபம், விசுவாசிகளுடைய ஐக்கியம், துதி, இவை எல்லாம் அவற்றை அப்படியே படுக்க வைத்து இருக்கிறது. இவை குறைவானால் ஒரு நாளைக்கு அது திரும்ப தலை தூக்கும், திரும்ப தலை தூக்கும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இனம், உன் ஜனம், உன் தேசம், உன் கல்வி, உன் அறிவு, உன் பட்டம், உன் படிப்பு, உன் செல்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு முன்பாக நான் களிமண், நான் களிமண். அப்பா, குயவனாகிய உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்குவேன், உமக்கு ஏற்ற பாத்திரமாக என்னை வணையும் என்று சொல்லி நீ அர்ப்பணிப்பாயானால் உன் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களை என் கருத்தல் காயம் கட்டி காயம் கட்டுவார் ஆற்றுவார். காயப்படுத்துகிறதும் என் கருத்தல் காயம் கட்டுகிறதும் என் கருத்தல், காயப்படுத்துகிறதும் கருத்தல் காயம் கட்டுகிறதும் கருத்தல், காயப்படுத்தி காயம் கட்டுகிறதோவன் என்று வேதம் சொல்லுகிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நகமியோடு கூட இருந்தால் ரூத். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாத பாத்திரமாக இருந்த நகோமியோடு கூட ரூத்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், ரூத்துக்கு இளமை இருந்தது, வாலிபம் இருந்தது, இளம் வயது இருந்தது, அவளுக்கு இன்னொரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. நகோமிக்கோ ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் அத்தனை சூழ்நிலைகளையும் இருந்த ரூத் தன்னுடைய மாமிக்காக அவை எல்லாவற்றையும் துச்சமாக விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவளோடு கூட, சிறுமைப்பட்டவளோடு கூட அவள் நடக்க ஆயத்தமாக இருந்தாள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், நீ போகிற இடம் உனக்கு ஆசீர்வாதமாக அமையலாம். ஆனால் அதைவிட சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனாக நீ மனம் இறங்கி அவர்களோடு கூட நீ இருப்பாயானால், என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரூத்தை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் இன்றும் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரூத்துடைய தீர்மானம், மரணம் மாத்திரம்தான் என்னையும் உண்மையும் பிரிக்க வேண்டும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சொல்ல ஆயத்தமா? நான் கர்த்தரை பற்றி கொண்டேன், கர்த்தர் என்னையும் உண்மையும் மரணம் ஒன்றுதான் பிரிக்க வேண்டும். நீ சொல்ல ஆயத்தமா? பரிசுத்த பவுல் சொல்கிறான், எந்த ஒரு பசியோ பட்டினியோ பஞ்சமோ வியாதியோ உயர்வோ தாழ்வோ எதுவும் என்னையும் கர்த்தரையும் பிரிக்காது. உன்னால் இந்த மாலை வரையில் சொல்ல முடியுமா? இதைவிட இக்கட்டான நெருக்கமான தாழ்ந்த சூழ்நிலைக்கு என் கருத்தர் அனுமதித்தாலும் நான் கருத்தரோடு ஓடுவேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? உன்னால் சொல்ல முடியுமா? இதைவிட இன்னும் கருத்தர் என்னை பாதா அடிமட்டத்துக்கு தள்ளினாலும் நான் அவரோடு கூட ஓட ஆயத்தம் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தால் உன்னால் சொல்ல முடியாது. என் கர்த்தர் ஜீவனுடைய தேவன் என்று நீ நம்பி வந்திருந்தால் உன்னால் சொல்ல முடியும். ஆமென். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் திரும்பாத தேவர்களை தொழுது கொள்வதில்லை, அந்த நரகரான விக்கிரகங்களை தொழுது கொள்வதில்லை. மோவாபிய விக்கிரகங்கள், அதை குறித்த ஒரு பெரிய கதையை சொல்லலாம். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவர்களை நான் தொழுது கொள்வதில்லை. நான் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறேன். ஆமென். பிள்ளைகளே, நான் ரெண்டு காரணத்துக்கு சொல்லுவேன். ஒன்று, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காரணத்துக்கு சொல்லுவேன், இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு ரூத்தோடு மூணாவது வானத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர்களை இந்த மண்டபத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் ஹல்லேலூயா சொல்வேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க ஹல்லேலூயா சொன்னதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொன்னேன்? நான் பேசுகிறது சபையா என்று மூன்றாவது வானத்திற்கு போய் ரூத்தோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த மண்டபத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஹல்லேலூயா சொல்வேன். ஒன்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கு. இரண்டாவது, தூங்கிக் கொண்டிருக்கிறவங்களை எழுப்புவதற்காக ஒரு ஹல்லேலூயா. இவ்வளவு கடினமான ஒரு பயங்கரமான இந்த சத்தத்தின் மத்தியிலே நீங்க தூங்குவீங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்க பேதுகூடிய பரம்பரை என்பதற்காக உண்மை ஸ்தோத்திர வைக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திர வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிட்டு என்ன சொன்னார்? ஒரு மனுஷியாலும் ஜெபமோ என்னோடு கூட விழித்திருந்தவங்களால் ஜெபிக்க முடியாதா? அவர் அங்கிட்டு போன பிறகு மூன்று பேரும் சேர்ந்து தூங்கினாங்க. எப்படி தூங்கினாங்க? உட்கார்ந்த இடத்துல தூங்கினாங்க. உங்களை பார்க்க எனக்கு கெச்சமனை தோட்டம் ஞாபகம் தான் வருது. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு கெச்சமனை தோட்டம் ஞாபகம் தான் வருது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்களை சிரிக்க வச்சாதான் எனக்கு கொஞ்சம் கூட உங்களோட பேச முடியும். அதுக்கு தான் இவ்வளவு காவியங்கள். என்ன கேட்டா, ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு உங்களோட பிரெயினுக்கு என்ன கொடுத்தாலும் மேல போகாது. ஒரு சின்ன விலக்ஸ் வேணும். அந்த விலக்ஸுக்கு பிறகு நாங்க கொடுத்தா திரும்ப போவோம். அத உங்களை கொஞ்சம் விலக்ஸ் பண்ண உங்களை சிரிக்க வைக்கத்தான் இத்தனை காரியம். ரைட். ஹல்லேலூயா.
தூங்கி கொண்டிருக்கவங்க மாத்திரம் சொல்லுங்க பாபா அல்லேலூயா. இன்னும் தூங்குவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத் எந்த சூழ்நிலையிலும் எந்த வழியிலும் தன் மாமியாகிய நகோமியோடு கூட போவதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மரணம் மாத்திரமே என்னையும் உண்மையும் பிரிக்க வேண்டும், நான் மரணத்தையும் சந்திக்க ஆயத்தம். உம்மோடு கூட நடப்பதினால் நான் மரணத்தையும் சந்திக்க ஆயத்தம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று கர்த்தர் கர்த்தவென்று ஓடி வந்து கொண்டு இருக்குவாயே, எதற்காக வருகிறாய்? ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வருகிறாயா? என் கர்த்தர் உள்ளவே ஜீவன் உள்ள தேவன், அதனால் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு என்று நம்பி வருகிறாயா? அப்படி நம்பி வந்தால் மரணமே வந்தாலும் உன்னையும் கர்த்தரையும் எதுவும் பிரிக்க முடியாது. ஆசீர்வாதத்தை நம்பி வந்தால் தாமதிக்கும் பொழுது நீ போய்விடுவாய், தாமதிக்கும் பொழுது நீ போய்விடுவாய். பதினேழாவது வசனம்,
நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள்.
எந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பாருங்க. பதினேழாவது வசனத்துல எந்த தேவனை விட்டு போயிட்டு நகோமி ரூத்திடம் சொன்னாலோ அதே தேவனையே இவள் சாட்சியாக அழைக்குவாள். ரூத், நான் போவேன் என்றால் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யட்டும், நான் போவேன் என்றால் கர்த்தரனை நியாயம் விசாரிக்கட்டும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் நிச்சயமா சொல்லுவேன், நகோமியை விட ரூத் இந்த இடத்துல ரொம்ப பலப்பட்டு வந்தாள். ஆமென். நகோமியை விட ரூத் இந்த இடத்துல பலப்பட்டு வந்தாள். நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் சார், ஆனாலும் கட்டாயத்தின் சொல்றேன். எத்தனை பேர் இந்த இடத்துல ரோமன் கத்தலிக்க வந்து வந்தவங்க கைய வைத்துங்க பாபம், நல்லா கைய வைத்து காட்டுங்க பாபம். ரைட், பாஸ்டர் ரைட். நான் என்ன சொல்றேன், நகோமி பரம்பரையாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவள், ரூத் மோபியஸ்தமி. ஆனால் நகோமியை விட விசுவாசத்தில் ரூத் உறுதியாக நின்றாள். தமிழ்ல சொல்லுவாங்க, கோவில் போன பயமறியாது, கோவில் போன பரம்பரையா வாழ. நானும் ரோமன் கத்தோலிக் தான், பரம்பரையா வாழ கிறிஸ்தவனை விட பற்றிக் கொள்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையான விசுவாசத்தோடு கூட உறுதியாக நிற்பார்கள். இப்ப சொல்லுங்களேன், இந்துல இருந்து வந்தவங்க ஹல்லேலூயா, கொஞ்சம் உற்சாகமா தான் சொல்லுங்களேன். ரோமன் கத்தோலிக்கா இருந்த நான் என்னையே வெட்டி உங்களை உயர்த்தி சொல்றேன். பரம்பரையாக வந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவனை விட புறஜாதியிலிருந்து புறமரத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் உண்மையான தேவனை பற்றிக் கொள்வார்களானால் அவர்கள் கடைசி பகுதி உறுதியாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கும் உனக்கும் நியாயம் விசாரிக்கட்டும், நீ ஆராதிக்கிற அதே கர்த்தரை தான் நானும் ஆராதிக்கிறேன், நீ ஆராதிக்கிற அதே கர்த்தரை தான் நானும் ஆராதிக்கிறேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், இதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை, நான் உன்னை விட்டு போவேனானால் கர்த்தவனை நியாயம் தீர்க்கட்டும், கர்த்தவனை நியாயம் தீர்க்கட்டும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படியான மரணம் மாத்திரம்தான் என்னையும் உம்மையும் பிரிக்க வேண்டும். ஓடினோம், ஓட தொடங்கினோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம், கடைசி பயந்தம் ஓடி முடிப்போமா? ஒரு வாளை போல மாமியை கட்டி பிடித்து முத்தமிட்டு போய்விடுவோமா? ஆசீர்வாதம் இல்லை, மாமியை கட்டி பிடித்தால் முத்தமிட்டால் போய்விட்டால். வந்தோம், தசமபாகம் கொடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், பாஸ்டரை விஸ் பண்ணனும், எதுவும் நடக்கவில்லை, அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். அப்படியா இல்லாவிட்டால் கர்த்தவனை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவரால் எல்லாம் கூடும். அவர் தாமதித்தாலும் நன்மை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு மனு புத்துவன் அல்ல. அவர் உனக்கு சொல்லியிருந்தால் செய்வாள் மகனே, அவர் உனக்கு சொல்லியிருந்தார், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தார், உயர்த்துவாள் மகனே. நீ அவருடைய காலம் வரும்பதை அடங்கி காத்துவு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு இப்பொழுது காரியம் ஞாபகம் வருகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காகவே, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார். ஊழியத்தை தொடங்கிய நாட்களில் திருமண வீட்டுக்கு போய் அற்புதம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? இன்னும் என் வேலை வரவில்லை, இன்னும் என் வேலை வரவில்லை. இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள், நீ போய் பண்டிகை நாட்களில் அற்புதம் செய்யும், இன்னும் என் வேலை வரவில்லை. அவரை பிடிப்பதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அவர் சொல்கிறார், இன்னும் என் வேலை வரவில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கருத்தை ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை வரும் வரை நீ அமைதியாக காத்துவி, கருத்தை உயர்த்தும் வரை காத்துவி. சகோதரனே, நீ உயர்த்துவதற்கு முயற்சிக்காதே, கருத்தை உன்னை உயர்த்தும் வரை அமைதியாக காத்துவி. அவருடைய வேலை வரும் வரை காத்துவி. என் கருத்தை உனக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார், அதுவரை காத்துவி, கருத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையில் அநேக யூத்களை கொண்டு இந்த சபையில் ஒரு பெரிதான ஒரு அறுவடையை கர்த்தர் கட்டளையிடுவார். அதற்கான யூத்களை கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி பயன்படுத்தப்படுமானால் இந்த சபையை கர்த்தர் அவர்களை கொண்டு ஒரு பெரிதான அறுவடையை செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக காத்துவு, அமைதியாக காத்துவு. ஒரு யூத்தோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், உன்னை உயர்த்துவேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று. ஆனால் அவர் செய்யும் வகை அமைதியாக காத்துவு. ஆசீர்வாதத்தை தேடி நீ போகாதே, என் கருத்தை உன்னை ஆசீர்வதிக்கும் வரை அமைதியாக காத்துவ. என் கருத்தை உயர்த்துகின்ற வேளை அது உனக்கு மகிமையாக இருக்கும். ஆனால் நீ ஒரு மகிமையை தேடி போவாயானால் அது சொற்ப காலத்திற்கு மகிமையாக இருக்கும். அதற்கு பின்பு அதன் விளைவு கண்ணீர், வெட்கம், அவமானம், நிந்தை என்பதை மறந்து விடாதே. மதியமாக போயிட்டு 12வது வசனத்துக்கு போவோம். சீக்கிரமாக 12வது வசனம்.
உன் செய்யக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார்.
ஆமென். இந்த 12வது வசனத்துல எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு துண்டு, உன் செய்யக்கத்தக்க பலன். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். உன் செய்யக்கு தக்க பலன். உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா, உன் கணவன், உன் மனைவி, இவர்களுடைய செய்கையின் பலன் உனக்கு அல்ல, இவர்களுடைய செய்கையின் பலன் உனக்கு அல்ல, உன் செய்யக்கு தக்க பலன், உன் செய்யக்கு தக்க பலன். நீ எதை செய்வாயோ அதற்குரிய பலனை என் கருத்தில் நிறைவாக உனக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென்.
உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக
என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேலுடைய தேவனை நம்பி நீ வந்திருந்தால், கர்த்தரை நம்பி நீ வந்திருந்தால், கர்த்தரை நம்பி நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் குடும்பம், உன் இனம், உன் பற்று, உன்னுடைய பாசம், உன் பந்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை நம்பி வந்திருந்தால் அவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் நிறைவாக உன்னை ஆசீர்வதிப்பார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லாதே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லாதே. இந்த உலகத்தை உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். நீ சொல்லுகிறாய், நான் தனித்து இருக்கிறேன், நான் தனித்து இருக்கிறேன் என்று. சகோதரியே நீ சொல்லாதே, நீ தனித்தல்ல, என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் கீழ் வந்தால் நிச்சயமாக நிச்சயமாக நிறைவான பலனை அவர் கட்டளையிடுவார்.
ஆமென்,
ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் செய்கைக்கு தக்க பலன், உன் செய்கைக்கு தக்க பலன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் செய்கைக்கு தக்க பலன். உன்னுடைய செய்கை ஒவ்வொன்றையும் என் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் என் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை என் கர்த்தர் நிறைவாக கொடுப்பார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் இந்த வசந்தமா சிவமா உபாகமம் 23:3-4 உபாகமம் 23:3-4
அம்மோனியனும் மோவாமியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றென்றும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது மோவாபியரும் அம்மோனியரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு 10 தலைமுறை மட்டும் உட்படலாகாது என்று கர்த்தர் சொன்ன கட்டளையை ரூத்தி நிமித்தமாக என் கருத்தை மாற்றினார்.
ஆமென்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 21-22 வாசிப்போம். ரூத் 4:21-22
சல்மோன் மோவாபை பெற்றான், ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாக்கை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான்.
அந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு உட்படலாகாது என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தாலும் ரூத்தி நிமித்தமாக கர்த்தர் அந்த தீர்மானத்தை மாற்றி அவளை ஆசீர்வதிக்கிறார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சேற்றில் பிறந்தவளாக இருக்கலாம், உன் பகம்பகை நாற்றம் எடுத்த சமுதாயமாக இருக்கலாம், ஆனால் உன் கிரியையை என் கர்த்தர் காண்கிறார், உன் கிரியையை என் கர்த்தர் காண்கிறார். உன் பரம்பரை நாற்றம் எடுத்ததாக இருக்கலாம், உன் சமுதாயம் நாற்றம் எடுத்ததாக இருக்கலாம், நீ சேற்றில் பிறந்த செந்தாமரையாக இருப்பாயானால் என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, 10 தலைமுறைகள் மோவாபியரும் அம்மோனியரும் கர்த்தருடைய சமூகத்திற்குள் வரக்கூடாது, ஆனால் ரூத்தின் நிமித்தமாக என் கர்த்தர் அவளுடைய கர்த்தருடைய பரம்பரையில் அவளுடைய பேரை, அதாவது ரூத் திருமணம் செய்கிறாள் போவாசை, ரூத் போவாசுக்கும் ரூத்துக்கும் பிரதர் தான். ஓபேத், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் அர்ப்பணிப்பை, உன் தீர்மானத்தை, உன் வைராக்கியமாக கர்த்தருக்காக நீ நடக்கிற தீர்மானத்தை என் கர்த்தர் பார்த்து எல்லாவிதமான சாபத்தையும் மாற்றி என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோவாப், மோவாபிய சந்ததி, மோவாபிய சந்ததி, ஆனால் என் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மோவாபிய சந்ததி எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியும். தன் தகப்பனோடு கூட மதுபானத்தை ஊற்றி கொடுத்து தன் தகப்பனோடு கூட உறவு கொண்டு வந்த சந்ததி தான் மோவாபிய சந்ததி. அந்த சந்ததியிலும் கர்த்தருக்காக வைவாக்கியமாக நின்ற ரூத்தின் மூலமாக அந்த ரூத்தை கர்த்தர் தன்னுடைய பிறப்பின் வம்சவரலாறில் அவருடைய பெயரை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தாலும் பரவாயில்லை, உன் தீர்மானமும் உன் முடிவும் நீ கர்த்தருக்காக நிற்கிற வைவாக்கியமும் முக்கியம். அதை பார்த்து என் கர்த்தர் உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென், எழுந்து நிற்போமா?